தொழுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரியின் ஆங்கில விரிவுரையாளர் திருமதி கோ ஸ்வேதா அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 35 தனது அனுபவ பகிர்வினை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 35. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பேராதரவையும் தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேரு ஸ்வேதா. நான் தற்போது அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி அறந்தாங்கி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அறந்தாங்கில இங்கிலீஷ் லெக்சரரா 2022 செப்டம்பர் 30 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பார்வை குறைபாடு இருக்கு. நான் என்னோட தொடக்க கல்வியை புதுக்கோட்டை அரசு நடுநிலைப்பள்ளி, இப்போது அது வந்து பார்வையற்றோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியா இருக்கு. நான் படிச்ச காலத்துல புதுக்கோட்டையில தொடக்க பள்ளியா இருந்தது. அங்கதான் 1997 இருந்து 2002 வரைக்கும் என்னோட தொடக்க கல்வியை 1 இருந்து 5 வரைக்கும் படிச்சேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரெயில் சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. பிரெயில் அப்படிங்கிறது பார்வையற்றோர்கள் பயன்படுத்துற ஒரு எழுத்து முறைன்றதுனால அதை சொல்லித்தரத்துக்கு 1 இருந்தே ஃபர்ஸ்ட் புள்ளி அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ண வச்சாங்க. பிரத்யேகமா ஆக்கு இத்தனை புள்ளி, சிவரஞ்சன் இப்போ அவரு டீச்சரா இருக்காரு, ஹைஸ்கூல் டீச்சரா. அவரும் நானும் தான் போட்டி போட்டு படிப்போம். மொத்தம் 1 நாங்க 13 பேரு சேர்ந்தோம். பிரெயில் கத்து கொடுத்தாதான் அடுத்த வகுப்புக்கு போகணும்ன்றதுனால எங்க ஒரு 5 பேரை மட்டும் பிரெயில் கத்துக்கிட்டவங்களை மட்டும் 2 அனுப்பி வச்சாங்க. பிரெயில் நல்லா முக்கியம் அப்படிங்கறத அப்பவே சொல்லிட்டாங்க. தமிழ நல்லா வாசிக்கிற அளவுக்கு 2 எங்க மீனா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. 3 இருந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. அது எங்க விமலா காந்தி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. கணக்கு அப்படின்னு வந்துட்டாங்க வந்து அந்த டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லுவோம், குச்சி போடுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம், அதில் கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் என்னுடைய ஆரம்ப கல்வி தொடங்குச்சு. நான் படிக்கும்போது புதுக்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல் வந்து எங்கே இருந்ததுன்னா ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் இருந்தது. அது பெருசாக நிறைய கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. அதில் சைடில் வரண்டா இருக்கும். அந்த வரண்டாவில் தான் நாங்கள் படிக்கிறது, மற்றபடி பகல் நேரங்களில் விளையாடுறது இதெல்லாமே அந்த வரண்டாவில் இருக்கும். வரண்டா ரெண்டு சைடும் இந்த சைடு ஒரு ரூம் இருக்கும், இந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். அதில் ஒரு ரூம்ல 1 இருக்கும், இந்த சைடு உள்ள ரூம்ல 2 இருக்கும். நடுவுல இருக்க ஹால்ல வந்து 4th, 5th, 3rd இது 3 கிளாஸுமே பார்ட்டிஷன் மாதிரி சும்மா பிரிச்சு பெஞ்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு வசதி இருந்தது. அடுத்து இருக்க ஒரு சின்ன ஹால்ல வந்து ஆபீஸ் ரூம், பிரின்சிபல் HM சார் இது இருந்தது. அதுக்கு பிறகு அப்படியே போனோம்னா எங்களுக்கான பாத்ரூம், டைனிங் ஹால் எல்லாமே ஒரு வீடு. மேல ஹாஸ்டல் வந்து மாடியில ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லதான் நாங்க பெட்டிலாம் வச்சுப்போம். இந்த பகல்ல கிளாஸ் ரூமா யூஸ் பண்ணிப்போம், நைட் டைம்ல அதே ரூம்ல படுத்துக்குவோம். கேர்ள்ஸ் ஒரு ரூம், பாய்ஸ் ஒரு ரூமா யூஸ் பண்ணி படுத்துப்போம். இந்த மாதிரி தான் எங்க பள்ளியோட அமைப்பு இருந்தது. எங்களுக்கு அப்போ ரொம்ப வீட்டுல இருந்து வரும்போது கஷ்டமா இருக்கும், லீவு முடிஞ்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபீலுமே இருக்காது. என்ன, ஏன்னா ஈவினிங் டைம்ல நல்லா ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கும். வார்டன் டீச்சர், அப்ப எங்களுக்கு வார்டன் டீச்சரா இருந்தவங்க மீனா டீச்சர், அவங்க எப்படின்னா அவங்களுக்கு கேர்ள்ஸ ரொம்ப அவங்க பொண்ணுங்க மாதிரி பாத்துவாங்க. தலை குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாம், தலை சீவி விடுறதுல இருந்து எல்லாமே வந்து மீனா டீச்சர் பண்ணுவாங்க. அப்போ சமைக்கிறதுக்கு பரமேஸ்வரி அக்கா இருந்தாங்க, அவங்களும் நல்லா பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுவாங்க. இது இந்த குழந்தைக்கு பிடிக்கும், இது இந்த பொண்ணுக்கு பிடிக்கும், இது இந்த பையனுக்கு பிடிக்குங்கிற மாதிரி அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கும். எவ்வளோ சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. சுப்புலட்சுமி அம்மா இருந்தாங்க, அவங்க ரொம்ப வயசானவங்க, ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப ஹோம்லியா இருப்பாங்க. காலையில எங்களை கிளப்பி விடுறதுல இருந்து தலை சீவி விடுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. 3rd standard வரைக்கும், 3 படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே பண்ணி விடுவாங்க. 3 பிறகு 4 ஒன்றாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு இந்த ரெண்டு வருஷமும் எங்களையா தலை சீவிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இல்லைன்னா அவங்க சீவி விடுவாங்க, மறுபடியும் தலைவாரி விடுவாங்க. அது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். எங்க ஹெச்எம் சார் வந்து அசோக்குமார் சார், அவர் பெரும்பாலும் பள்ளியிலே தான் இருப்பாரு, பசங்களோட இது பண்ணுவாரு. அப்ப என்னன்னா லேட் அட்மிஷனா இந்த விஷயத்த நான் சொல்லணும், லேட் அட்மிஷன் வருவாங்க பசங்கள்லாம், ரொம்ப வயசாகி வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து அங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நினைப்பாங்க. இதுதான் எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ், விமலா காந்தி டீச்சர், வளர்மதி டீச்சர், மீனா டீச்சர், அசோக்குமார் சார் இவங்க தான் இருந்தாங்க. மீனா டீச்சர் வாடனாவும் இருந்தாங்க. நாங்க படிக்கும் போது வாடகை கட்டத்துல இருந்தது, ஒரு மாதிரி வசதிகள் கம்மியா இருந்தது அரசு பள்ளி தான். ஆனா ஆசிரியர்கள் முயற்சி எடுத்துதான் எல்லாமே, ஒரு புக்கு தான் இருக்கும் நாங்க படிக்கும் போது, ஒரே புக்கு, அதை வந்து நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி படிக்கணும். இப்போ என்ன, நான் இன்னைக்கு ரெக்கார்டிங்காக இங்க வந்திருக்கேன் பிளைண்ட் ஸ்கூலுக்கு. சுத்தி பார்க்கும் போது முதல்ல என்னன்னா இது சொந்த கட்டிடமா இருக்கு, நமக்கான ஒரு கட்டிடமா இருக்கும் போது அதுவே ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த அரசு முறைப்படி பார்வையற்றவர்கள் பயன்படுத்துற மாதிரி தரைத்தளம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. புத்தகங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா தராங்க. கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. அட்வான்ஸ்டு என்னென்ன டிவைஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வச்சு ரொம்ப நவீனமயமாகப்பட்டிருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடக்க பள்ளியா இருந்தது, இன்னைக்கு எங்க புதுக்கோட்டை பள்ளி நடுநிலை பள்ளியா தரம் உயர்ந்திருக்கு. இன்னும் ரெண்டு வருஷத்துல இது உயர்நிலை பள்ளியா தரம் உயர இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். அது நிச்சயமா உயர்நிலை பள்ளியா மாறணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை. மாணவர்கள் எல்லாருமே வந்து தொடக்க கல்வியா இருக்கட்டும், எந்த கல்வியா இருக்கட்டும், பிரெயில் படிக்கணும், அதையும் குறிப்பா சிறப்பு பள்ளியில படிக்கணும், பெற்றோர்கள் வந்து கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். பிரெயில் அப்படின்னு வரும்போது ரொம்ப எனக்கு பிரெயில் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க கையை வச்சு சைட்டட் எழுதுறாங்க, அது மாதிரி நமக்கு எழுத முடியாது அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலயே பிரெயில் அப்படிங்கறது எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சைட்டட்லாம் வந்து எழுதுறாங்க, அவங்க கை வச்சு எழுதுறாங்க, அந்த எழுதுனதை அப்படி கண்ணால வச்சு படிக்கிறாங்க, அந்த பேப்பர்லாம் அவங்க வச்சு படிக்கும் போது ஆசையா இருக்கும், இது மாதிரி நம்மளும் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு இங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெயில்னு ஒரு எழுதிருக்குன்னு தெரிஞ்சோடனே அது மேல ஆர்வம் அதிகமா ஆயிடுச்சு. டீச்சர்ஸ் கிட்ட நானே கேட்பேன், எனக்கு வாசிக்கணும், எப்படி வாசிக்கிறது சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபிஃப்த் படிக்கும் போது ஃபுல்லுமே எங்க விமலா காந்தி டீச்சர் தான், எப்படி அந்த கன்ட்ராக்ஷன்னா என்ன, அது எனக்கு சொல்லி கொடுங்க, அது எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் நான் பிரெயில் கத்துக்கிட்டது. எனக்கு பிரெயில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு அப்படின்னா, என்னோட நண்பர்கள், பார்வையற்ற நண்பர்கள் என்ன கூட படிச்சவங்க, நாங்க லீவ்ல ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப வந்து எங்களுக்கு எப்படி பேசுறது, செல்போன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, போன் வசதி எல்லாம் இல்ல. அவங்களோட தகவல் பரிமாற்றம் செய்யறது எப்படி அப்படின்னா, யாருக்கிட்டையாவது சொல்லி எழுதும் போது ஒரு நாலு வரி தான் எழுத முடியும். நம்மளா எழுதுனா அவங்களுக்கு நிறைய எழுதலாம், எப்படி இருக்கா சாப்பிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளா எழுதலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்தப்ப, அதுக்கு தான் எனக்கு பிரெயில் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதனால நான் பிரெயில கத்துக்க, அப்போ எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுக்கு பிரெயில் தேவை அப்படின்றதே வந்து எனக்கு தோணுச்சு, சீக்கிரட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறது. அதுக்கு பிறகு சிக்ஸ்த் செவன்த் எயித்து படிக்கும் போது எல்லாமே வந்து எனக்கு ஸ்கூல்ஸ்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் பிரெயில் எழுதுவோமா, அதனால பிரெயில் தேவை. நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது புக்ஸ் ரீட் பண்றதுக்கு பிரெயில் தேவை. இதெல்லாமே பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியல. காலேஜில் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்த போது எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டு காதால கேட்டு படிச்சுக்கலாம், ஆடியோ கேட்டு படிச்சுக்கலாம் அப்படிலாம் தான் தோணுச்சு. ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அந்த ரைட்டர்ஸோட நேம், அப்புறம் அந்த புக்ஸோட நேம், இந்த சில பிளேசஸ் நேம் இதெல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதுக்கு ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்கும் குரூஷியலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து எனக்கு அப்பதான் ஆஹா பிரெயில் தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது, சரி ஒரு டைம் அவங்க கிட்ட கேட்டு பிரெயில்ல எழுதி வச்சுலாம் அப்படி எல்லாத்தையும் பிரெயில்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லா சமயத்திலையும் பிரெயில் வந்து நமக்கு உதவும். நான் படிச்ச காலத்துல எனக்கு ஒரு நண்பன் இருந்தாரு, சிவரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்னன்னா சைட்டட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஃபோர்த் வரைக்கும் படிச்சுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணாரு. அப்புறம் அவருக்கு திரும்ப இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிரெயில் தெரியலன்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா போடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே போட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா பிரெயில் கத்துக்கணும்னு ஒரு கட்டாயத்தினால கத்துக்கிட்டு, ஆனா எந்த நேரம் பார்த்தாலுமே வந்து சைட்டட் புக்கை தான் படிச்சுட்டு இருப்பாரு. 24 hours எப்ப அவரை படிக்க சொன்னாலும் பிரெயில தொட்டு படிக்கவே மாட்டாரு, சைட்டட் புக்கை தான் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க. அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, இங்க இருக்கும் போது வரைக்கும் சைட் ஓரளவுக்கு தெரிஞ்சது, பிரெயில கொஞ்சமா தான் கத்துக்கிட்டாங்க. பிரெயில் ஸ்பீடா ரீட் பண்ண மாட்டாங்க, ஸ்பீடா எழுத அந்த மாதிரி எழுத மாட்டாங்க, ஆனா பிரெயில் தெரியும். அதபடி நல்லா படிப்பாங்க, சூப்பரா ஃபர்ஸ்ட் மார்க், ரெண்டு பேர் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்குவோம், ஆனா பிரெயில அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்து எனக்கு அடுத்து மதுரையில போய் படிச்சாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஒரு நைன்த் படிக்கும் போதெல்லாம் வந்து விஷன் சுத்தமா போயிடுச்சு, எனக்கு இப்ப பிரெயில் புக்கு படிக்கணும், ஆனா பிரெயில் புக்கை ஸ்பீடா படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ கேசட்ஸ்ல படிச்சுதான் டென்த்ல நல்ல மார்க் ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. பிரெயில் ஸ்டைல் வந்து அவருக்கு பேசிக்ல நல்லா தெரியும், ஆனா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அதை பயன்படுத்துறத ஒரு கௌரவ குறைச்சலா நினைச்சாரு. டென்த் லீவ்லயே நல்ல பிரெயில வந்து டெவலப் பண்ணிட்டு அவங்க அந்த சிவரஞ்சனோட தம்பியும் விஜுவலி சேலஞ்ச் தான், அவனும் என் கூட தான் படிச்சான், அவனுக்கும் சைட் தெரியும். அந்த பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயிலே கத்துக்கணும்னே நினைக்கல, சிவரஞ்சனாவது கத்துக்கணும்னு நினைச்சாரு. அந்த பையன் கத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. சிவரஞ்சன் டென்த் லீவ்ல போராடி கத்துட்டு 11th 12th சக்சஸாவே பிரெயிலே படிச்சாரு. ஆனா சின்ராசுக்கு கடைசி வரைக்குமே பிரெயில் இல்ல, விஷனும் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு சிவரஞ்சன் நாங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம், பட் சின்ராசால இந்த மாதிரி சில பிரெயில் இந்த மாதிரி சில விஷயங்கள் கத்துக்க முடியாதனால பொது சமூகத்தோட போட்டி போட முடியல. அதாவது கம்ப்யூட்டர் நல்லா தெரியும், நல்லா டைப் ஓரளவுக்கு டைப் பண்ண தெரியும், மெயில் பண்ண தெரியும், ஆனாலுமே பிரெயில்ல எழுதுறது மாதிரி ஒரு தனித்துவம் வந்து கம்ப்யூட்டர்ல எழுதும் போது பக்கத்துல இருக்கவங்க பாக்குறாங்க, சைட்ல இருக்கவங்க பாத்துக்கிறாங்க, ஒரு மொபைல் வாட்ஸ்அப் அனுப்பும் போதுமே நமக்கு தெரியாது சுத்தி இருக்கவங்க எப்படி என்ன பண்றாங்க. பட் பிரெயில் அப்படிங்கிறது எனக்கு பிரைவசிக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு. என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாமே தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி இப்படி வெவ்வேறு இடங்கள்ல நாங்க படிச்சோம். எல்லா குறிப்பா என்னோட தொடக்க கல்வி படிச்சவங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல லைக் பேங்க்ல இருக்காங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்காங்க, அப்புறம் காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கூட வேலை பாக்குறாங்க. இப்ப இங்க புதுக்கோட்டையில தொடக்க கல்வி முடிச்ச அகிலாண்டேஸ்வரி அக்கா என்னோட சீனியர், அவங்க எங்கன்னா பாண்டிச்சேரியில யூபிஎஸ்சி செலக்ட் பண்ண ப்ரொஃபஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா செலக்ட் ஆயிட்டு அங்க ஒர்க் பண்றாங்க காரைக்கால்ல. அதுக்கு பிறகு என்னோட ஜூனியர் சக்திவேல் அவங்க எல்லாம் படிச்சாங்க, அவங்க எல்லாமே வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகி இங்க புதுக்கோட்டையிலே பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அப்புறம் என்னோட படிச்ச சிவரஞ்சன், ஜெயலட்சுமி, ஜானகி, இப்படி பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி குமரவேல், இப்படி எல்லாருமே வந்து நல்ல ப்ரொஃபஷன்ல தான் இருக்காங்க இங்க படிச்சவங்க. இவங்க நான் சொன்ன எல்லாருக்குமே பிரெயில் கட்டாயம் தெரியும், அவங்க பிரெயில் வழியில படிச்சவங்க தான். இப்ப கணினி எல்லாம் கத்துட்டாலும் பிரெயில யூஸ் பண்றவங்க தான். இது தவிர நான் இப்போ இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா கல்வின்றது ரொம்ப முக்கியம். அதுலயும் சிறப்பு பள்ளியில படிச்சு நமக்கு இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், இடஒதுக்கீடு, நமக்கு இருக்கிற பணி வாய்ப்பு, எந்த கல்வி எடுத்தா நமக்கு வந்து நல்ல பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து இப்ப எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய பாடத்திட்டங்கள் தான் வந்து முக்கியமா இருக்கு. அந்த வழியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல்ல இங்க பள்ளியில படிக்கும் போதே புத்தகங்களை, நோட்ஸ், கைடு அதெல்லாம் பயன்படுத்தாம புத்தகங்களை நல்லா படிச்சுட்டே போனோம் அப்படின்னா, நமக்கு காலேஜோ இல்ல 10th முடிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாமோ இல்ல டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி குரூப் 2 எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு தான் செய்யணும். அதனால டிகிரி முடிச்சுட்டு எழுத போற எக்ஸாம்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து அடிப்படையா இருக்கிறது பள்ளிக்கல்வி தான், அதை வந்து சிறப்பா படிக்கணும். ரெண்டாவது என்னன்னா, பார்வையற்ற சமூகத்தோட நம்மளுடைய அப்ப ஒன்றி இருக்கணும், வெளியில போயிடக்கூடாது. நம்ம அப்பப்ப இங்க நடக்கிற விஷயங்கள், தகவல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது கான்டாக்ட்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம வந்து எப்படி படிக்கலாம், நம்ம எந்த துறையில நமக்கு எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்கும். இப்ப உதாரணமா குரூப் 1 எல்லாமே வந்து நிறைய போஸ்டிங் வந்து பார்வையற்றவர்களுக்கு அடையாளம் காணப்படாத போஸ்டிங்கா இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல முன்னாடி சாதிச்ச அந்த மாதிரி படித்தவங்களோட கான்டாக்ட் வச்சிருக்கும் போதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கும் மேல என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்களும் வந்து அவங்கள சுதந்திரமா விடணும். நான் படிச்ச காலத்துல எங்க அப்பா அம்மா வந்து என்னை தொடக்கப்பள்ளியில படிக்கும் போதே ஹாஸ்டல்ல விட முடியாது, நாங்க கூட்டிட்டு போயிட்டு வருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப இருந்த எங்க அசோக்குமார் சார் வந்து, இல்ல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாதான் நல்லா படிக்க முடியும், உங்க வீட்டுல எத்தனை வசதி இருந்தாலும் அவளுக்கு படிப்புன்றது ஹாஸ்டல்ல இருந்தாதான் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஹாஸ்டல்ல விட்டாங்க. குறிப்பா ஹாஸ்டல்ல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை விட்டு, பார்வையற்ற குழந்தையா இருந்தா அது ஆரம்பத்துல இருந்தே ஹாஸ்டல்ல விட்டு வளர்த்தா அவங்களுக்கு எப்படி நடக்கணும், நடைப்பயிற்சி, எந்த மாதிரி எல்லாம் மத்தவங்களோட பேசணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுன்ற மாதிரி டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், பாத்துக்கணும், வெளியில விட்டா ஏதாவது ஆயிரும், எங்கேயாவது ஸ்கூல்ல விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குறிப்பா ஒரு வீட்டுல வந்து என்னன்னா, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கும் அவனுக்கு மட்டும்தான், அந்த பையன் மட்டும்தான் சிங்கிள் சைல்டா இருக்கான், ஒரே குழந்தையா இருக்கான், அவனுக்கு பார்வை தெரியல அப்படின்னும் போது அந்த டீச்சர் போய் கூப்பிடும் போது அந்த வீட்டுல இருக்கவங்க, ஒரு பிள்ளையா இருக்கு நான் எப்படி விட முடியும், போகிறோம், நாங்கள் பக்கத்து ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது அந்த குழந்தைய வந்து அவங்க வீட்டுக்கு இருக்க பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லையே ரொம்ப தூரத்துக்கு அனுப்பாமல் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு தொடக்கப்பள்ளியிலையோ நடுநிலை பள்ளியிலையோ சாதாரண குழந்தைங்க பார்வை தெரிஞ்ச குழந்தைங்க படிக்கிற பள்ளிகள்லேயே அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அட்மிஷன் போட வச்சிடறாங்க. அப்படி போடும்போது இந்த மாதிரி சிறப்பு பள்ளியில் கொடுக்குற மாதிரி பிரெயில் ட்ரைனிங், நடைப்பயிற்சி, விளையாட்டு, நடன பயிற்சி, இந்த மாதிரி சில கலை நிகழ்ச்சிகள் இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாமையே போயிடும். 1வதுலேருந்து 8வது வரைக்கும் எப்படியாவது பாஸ் போட்டு அனுப்பிடலாங்கிற கட்டாயத்தை பாஸ் போட்டுவாங்க. 9, 10 வரும்போதும் 11, 12 வரும்போதும் அந்த குழந்தைக்கு கல்வியே இல்லாமல் அதோட 10வதோடையோ இல்லை 8வதோடையோ கல்வியே நின்று போய் வீட்டில் அடைச்சி வச்சிருவாங்க. இன்னும் இப்போ நிறைய பெண் குழந்தைகள் என் வயசில் இருக்கவங்களே சும்மா தான் வீட்டில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வெளியில் எங்கேயுமே அவங்கள அனுப்பாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பாக நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை பார்வை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது கண்டிப்பாக சிறப்பு பள்ளி ஆசிரியர்களையும் சிறப்பு பள்ளியை தான். இதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது டாக்டர்ஸ், மருத்துவர்கள் அப்படிங்கும் போது அவங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா எல்லா விவரமும் புரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு குழந்தை பார்வை தெரியலன்னா முதல்ல அந்த பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறது டாக்டர்ஸ் கிட்ட. அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து சிறப்பு பள்ளியை பற்றி ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுதான் உண்மையாகவும் இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து உங்க குழந்தைக்கு இனி பார்வை தெரியாது, நீங்க கட்டாயம் இதை இந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா சிறப்பு பள்ளியில தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா பேரண்ட்ஸ் கேட்பாங்க. குறிப்பா டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எப்போ ஒரு பையன் முழுசா பார்வை தெரியலையோ அப்பதான் வந்து அவனை பார்வை தெரியாதவன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி சொல்றாங்க, உங்க பையனுக்கு பார்வை தெரியல, ஒரு 40% ஒரு 50%, ஒரு கண்ணு தெரியுது ஒரு கண்ணு தெரியல அப்படின்னாலுமே அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்றாங்க. 40%லிருந்து 100% வரைக்குமே பார்வை தெரியல அப்படின்னா கட்டாயம் அந்த குழந்தை சிறப்பு பள்ளியில படிக்கணும். அதுக்கு என்னன்னா அவர்கள் என்ன பண்ணணும், பார்வை தெரியல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இருந்தாலும் நீங்க போய் சிறப்பு பள்ளியில ஒரு அட்மிஷனை போடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சிறப்பு பள்ளிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பார்வை சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கூட இந்த சிறப்பு பள்ளியில இருந்து போய் நார்மலா உள்ள பார்வை குறைந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில படிச்சுக்கலாம். மருத்துவர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே இதுக்கு முக்கிய பங்கா இருக்கணும். ஒரு குழந்தை வந்து பக்கத்து வீட்டு குழந்தை பார்வை இல்லாம இருக்கு வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க அப்படின்னா அருகில இருக்க படிச்சவங்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ இந்த சிறப்பு பள்ளியை பத்தி எடுத்து சொல்லணும். இந்த புதுக்கோட்டை பள்ளி பார்வையற்றோர் அரசு நடுநிலை பள்ளி, இது அரசு பள்ளின்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னென்ன வசதிகள்லாம் கிடைக்குமோ குழந்தைங்களுக்கு அந்த எல்லா வசதியும் கிடைக்கும். இங்க வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது, அதாவது கல்வி கட்டணமோ அந்த மாதிரி கிடையாது. அரசு சீருடை, அரசு செய்யக்கூடிய எல்லா சலுகைகள், அரசு புத்தகங்கள் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க குழந்தைங்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். அது மட்டும்தான் தனியார் பள்ளிக்கோ இல்ல ஒரு அரசு பள்ளிக்கோ ஒரு பார்வையற்ற குழந்தை பெற்றோர் கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு ஆசிரியர்கள் மன்னிக்கணும், எண்ணிக்கை கூடுதுன்னு ஆசிரியர்கள் எடுத்துக்காம அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கருதி அதை வந்து சிறப்பு பள்ளியில படிக்க வைக்கணும். அரசு பார்வையற்றோர் நடுநிலை பள்ளி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கு. இதுல என்ன சிறப்பு அம்சம்னா இங்க வந்து விடுதி வசதி இருக்கு. ஆண் பெண் இருப்பாளருக்குமே தனித்தனியா விடுதி வசதி இருக்கு. விடுதி காப்பாளர் இருக்காங்க. நல்ல உணவு முறைகள் எல்லாமே வந்து இங்க அரசின் மூலமாகவும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இப்படி எல்லாம் மூலமாகவும் எல்லா வசதிகளையும் அந்த பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தொலை தூரத்தில் இருக்கு, நான் கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு போக முடியாது அப்படி கூட நினைக்க தேவையில்லை. எல்லாருமே வந்து படிக்கலாம், விடுதியில் தங்கியும் படிக்கலாம்.
வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 35 கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.
நேயர்களே, இதுவரை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரியின் ஆங்கில விரிவுரையாளர் திருமதி கோ ஸ்வேதா அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 35 அனுபவ பகிர்வினை வழங்கினார். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.